உள்ளவனும் குடத்தில் ஊட்டவனும் தர நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பு கொடுத்து கருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலமிட வடித்தது கருணையனும் வள்ளமதம் புலி சித்தி வழக்கை நினைந்து ஒருவன் நிகழ்த்திப்பான். ஊழியர்வோன் வெப்பொழுத்த போலியர்வோன் கடல் ஒற்றி ஆழிமிசை கண்ணிதப்பில் அடைந்தவரான் அடி ஒற்றி வாழி திருநாவலும் ஊழிமணி திருவாத உறவு திருத்தாழ்வு தொல்லையும் பிறகு சூடும் தலை நீக்கி அதலறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை வருவா நெறியளிக்கும் வாதபூரை போல் திருவாசகம் என்கின்றேன். எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியாத்திரு கூட்டமாவுடைய பெண்ணாசருடையிற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ முடுகுதூர் சாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு மிகவும் சீரும் சிறப்பான பெற்று எல்லாமல்ல ஆடல் விழாவுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய திருவருளினாலும் இன்றைய 11 நாட்களாக அவன் திருவருள் ஆணையின்படி நடந்து வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 11வது திருப்பாடலிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்திக்க திருவருள்கூடியிருக்கிறது. சைவத்திலே நெறிகள் 4 நெறிகள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நெறியும் ஒவ்வொரு நிலையிலே விளங்குகின்றது. சரியை என்பதாக ஒரு நெறி, கிரியை என்ற நெறி, யோகம் என்ற நெறி, ஞானம் என்ற நெறி, இது 4 நெறிகள் சைவத்திலே போற்றப்படும். சரியை என்பது திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலே சென்று வணங்குகின்ற நிலையும், திருக்கோயில்களிலே தூய்மை செய்தல், திருக்கோயிலே அழுகிடுதல் மெழுகிடுதல் என்பதாக கோயில் பணி செய்கின்ற பொழுது அது சரியை என்பதாக அமையும். இப்பொழுது சரியை என்ற நிலையானது வீட்டிலே இருக்கின்ற போது அழகு, வீட்டில இருந்தா அதற்கு பெயர் அழகு என்று பெயர். ஆனால் அது திருக்கோயிலுக்கு வந்துவிட்டால் அதற்கு திரு அழகு என்று பெயர். அழகுதான், ஆனால் கோயிலுக்கு உள்ள வந்துவிட்டால் அது திரு அழகாக மாறிவிடும். பணி என்பதாக சொல்லி திருக்கோயிலை சுற்றி திருக்கோயிலே இருந்து கொண்டு செய்கின்ற நிலையிலே இந்த சரியை நெறி என்பது என்ன என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். அப்பொழுது சரியை நெறியிலே வாழ்ந்த ஒருவருடைய அனுபவத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். சரியை நெறி என்பதாக சொல்லக்கூடிய இந்த சரியை நெறியை பற்றிய ஒரு நூல் தேவைப்பட்டது பெருமானும். எனக்கு சரியை நெறியை பற்றி இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும், இந்த சரியை நெறி என்பது என்ன என்பதாக அதற்காக ஒரு நூல் வாங்கின. யார் தேர்ந்தேன்னு சொன்னா திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி அவரிடத்திலே இருந்து வாங்கிய அந்த நூல் சரியை நெறியாகிய நூல். அந்த அவர் சரியை நெறியை காட்ட வந்தது. அப்ப கிரியை நெறிக்கு என்ன என்பதாக பார்க்க, கிரியை என்பதாக சொன்னா இப்போ நெறி என்பதாக சொல்லுகின்ற பொழுது வெளியிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று ஐக்கியமாதல், ஒரு படிநிலையிலே மேலேறுதல், அதுதான் சரியை கிரியை யோகம் என்ற படிநிலை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எடுத்த எடுப்பிலேயே 10வது மாடிக்கு தாண்ட முடியாது. ஒரு ஒரு படியாக மேலே ஏறி 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 மேலே செல்வதை போல கிரியை நெறிக்கு உரிய நிலை என்பதாக சொன்னால், கிரியை என்பதாக சொன்னால் கோயிலிலே வழிபட்ட பெருமானை வீட்டுக்கு கொண்டு வருவது, கோயில போய் நான் வழிபட்டு வந்த பெருமானை வீட்டிலேயும் வைத்து வழிபடுவதற்குரிய பக்குவத்தை ஏற்படுத்துவது. அப்ப வீட்டிலேயே வந்துட்டாங்க கொஞ்சம் நம்ம கிட்ட நெருங்கிட்டாருன்னு அர்த்தம், கோயில்ல தான் இருக்கிறார் பெருமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலை போய் இல்ல இல்ல வீட்டிலேயும் நம்முடைய பெருமான் இருக்கிறார் அப்படின்ற நிலை வரும். இது 2வது நிலை. இது கிரியை என்பதாகிய நிலை. கிரியை என்கின்ற நிலையிலே ஒரு நூல் இந்த மண்ணுலகத்திற்கு வேண்டும் என்பதாக அமைந்த நிலையிலே திருஞான சம்பந்தர் இடத்திலே இருந்து கிரியைக்குரிய நூலை வாங்கினார். திருஞான சம்பந்தருடைய மொத்த அந்த சாரம் என்ன என்பதாக சொன்னால், கிரியை என்கின்ற நிலையிலே இந்த மண்ணுயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நூல். சரி, 3வது நிலை யோகம், வெளியிலே இருந்த நிலை வீட்டிற்கு வந்த நிலை. 3வது யோகம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை. இப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை வழிபடணும். இப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை வழிபடுவதற்குரிய நிலை யோகம் என்பதாக சொன்னால் கூடுதல் என்று பொருள். எது ஒன்றோடு ஒன்று லயப்படுகின்றதோ கூடுகின்றதோ அதற்கு யோகம் என்று பெயர். ஆக ஆன்மாவும் சிவமும் இரண்டும் ஒன்றாக கூடுவது யோகம். யோகம் என்ற நிலையிலே இரண்டும் ஒன்றாக நின்றது, ஒரே வகையான இரண்டு அதிர்வுகள் ஒன்றாக சேருகின்ற பொழுது பிரீக்வன்சி இரண்டும் மேட்ச் ஆகிறது. உள்ளுக்குள்ளே இரண்டும் சேருகின்ற பொழுது ஏற்படுவது, ரெண்டு பிரீக்வன்சி மேட்ச் ஆனா வருவது ரெசனன்ஸ் இல்லையா. ரெண்டு பிரீக்வன்சி ஒரே அலைவரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டும் இணைகின்ற பொழுது ரெசனன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்வு செயல்படுவதை போல இந்த ஆன்மாவும் சிவமும் இரண்டும் ஒன்றாக உள்ளுக்குள்ளே கலக்கின்ற பொழுது நாதம் கேட்கும், ஒலி கேட்கும். அந்த அந்த ஒலியை வழிபடுவதுதான் சவுண்ட், ஒலி என்று சொல்லக்கூடிய ஒலியை வழிபடுவதுதான் யோகம். இப்ப யோகத்திலே உள்ளுக்குள்ளே அந்த நாதம் கேட்கின்ற வரையிலும் அது பக்குவம் இல்லைன்னா, என்றைக்கு அந்த நாதமானது நாம் கேட்கிறோமோ அப்பொழுது அந்த யோகமானது கூடியது, யோகம் கைகொண்டது, யோகம் கூடியது. இது மூன்றாவது நிலை. இதுக்கு யார்கிட்ட வாங்கறது நூல் அப்படின்னு வாங்கினார், அதுதான் சுந்தர பெருமான். சுந்தரர்கிட்டேந்து அந்த நூலை ஏழாம் திருமுறையாக இருக்கக்கூடிய அந்த திருமுறை ஏழாவது திருமுறை முழுவதும் யோகம் என்பதற்காக வந்தது. ஆனால் ஞானம் என்பதை பற்றி யாருகிட்ட வாங்கறது அப்படின்னு பார்த்தார். சரியைக்கு ஒரு நூலாச்சு, கிரியைக்கு ஒரு நூலாச்சு, யோகத்திற்கு நூலாச்சு. ஞானம் என்பதற்கான அந்த ஞான நூலினை மணிவாசக பெருமானிடத்திலே இருந்து ஞானம் என்பது என்ன, ஞானம் என்பது எதை குறிக்கும், ஞானம் என்பது ஆனந்தத்தை குறிக்கும் என்ற நிலையிலே ஞானத்தினுடைய அந்தமாக விளங்குகின்ற ஆனந்தத்தை வாங்குவதற்காக வந்தவர் தான் மணிவாசக பெருமான் என்றார். ஆக ஞானத்தை முழுமையாக நமக்கு கொடுக்கின்ற நூல் திருவாசகம், அதுதான் முடிந்த முடிவாக விளங்குகிறது. ஆக முடிந்த முடிவாக விளங்குகின்ற இந்த ஞானத்தை வழங்குகின்ற இந்த நிலையிலே இந்த சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய இவர்களை சைவ சமய புரவர் என்பதாக சொல்லுவார்கள். சைவ சமய குரு, சைவ சமய குருமார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நால்வர் பெருமக்கள், ஒருவர் முதல்ல ஸ்ரீஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கரசர், நால்வர் தான் சைவ சமயத்தினுடைய குரு. இந்த குருமார்களுக்கும் வேறு சமயத்தில் இருக்கிற குருமார்களுக்கும் என்ன வேறுபாடு என்பதாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு குரு என்ன பண்ணாரா, ஒருவரை பார்த்து அவரிடத்துல உதவி வாங்குவதற்காக அவர் வீட்டை தேடி போனார். அவர் வீட்டை தேடி போயிட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தோன்னு அவர் சொன்னாரா, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு என்னால முடியாது, நீங்க தான் வரணும்ன்றது இல்ல, உங்க சீடர்கள் யாராவது அமிச்சாலும் போதும், நீங்க திருப்பி வந்து கஷ்டப்பட வேணாம், நீங்க வர வேணாம், சரின்னு சொல்லிட்டு இந்த குரு அவர் வீட்டை விட்டு வந்தார். வீட்டை விட்டு வந்துட்டு திருப்பி மடத்துக்கு வந்துட்டார். மடத்துக்கு வந்துட்டு அந்த அடுத்த நாள் அந்த சீடரை அனுப்பணும். அப்ப அந்த அவரு கூட கீழே இருக்கக்கூடிய சீடர்ல ஒருத்தரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிருக்கிறேன், ஒருத்தர் ரொம்ப நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்கிறாரு, ரொம்ப பெரிய வள்ளல் அவரு, அவரு வீட்டுல போனேன்னு சொன்னா இந்த மாதிரி இந்த உதவியை செய்வாரு, நீ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரி குருவே, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனவன் என்ன பண்ணா, உடனே எங்கன்னு போறது, எந்த வீடுன்னு தெரியாது, அதனால அவர் குரு கிட்ட கேட்டாரா, குருவே நீங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க, ஆனா அந்த வீட்டுக்கு அடையாளம் சொல்லலையே, என்ன அடையாளம் சொல்லுங்கண்ணா. உடனே அந்த குரு சொன்னாரா, அந்த வீட்டுக்கு என்ன தெரியுமா அடையாளம், அந்த வீட்டு அந்த தெருவில் நீ போனேன்னு சொன்னா அந்த வீட்டு மாடியில இருக்கக்கூடிய தொட்டி மேல ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கும், அதுதான் அடையாளம் சொல்லு, மேல தொட்டி மேல காக்கா உட்கார்ந்துருக்கும், அதான் அடையாளம். இவன் சீடன் வந்துட்டு இவரு சொன்ன அடையாளத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் பார்க்க முடியுமா, நேற்று அவர் பார்த்த காக்கா அதே இடத்துலயே உட்கார்ந்துருக்கும், இப்ப அடையாளம் இப்படியா சொல்றது, அப்ப அவரு சொன்ன அடையாளம் தவறா அப்படின்னா, அவர் சொன்ன அடையாளம் தவறு இல்ல, ஏன்னா அவர் பார்த்தப்ப அந்த இடத்துல காக்கா உட்கார்ந்து இருந்தது என்பது நிச்சயம் இல்லையா, நான் பார்த்தப்ப அந்த இடத்துல காக்கா இருந்தது, அதுக்காக நான் சொன்னது பொய் இல்ல, குரு சொன்னது பொய் கிடையாது. மற்ற சமயத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் அவர்கள் அப்பொழுது அந்த அனுபவத்திற்கு அந்த பக்குவத்திற்கு என்ன பாக்குறாங்களோ அதைதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு காட்டுறாங்க. அது நிரந்தரமான அடையாளம் இல்லை. நால்வர் பெருமக்களாகிய மணிவாசக பெருமான் காட்டுகின்ற அடையாளம் நிரந்தரமான அடையாளம், அது விலாசத்தோடு கூடிய அடையாளம். அதுக்காக அது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க அவங்க நிலைமையில இருந்து அந்த பையன் ஒன்னாவது படிக்கும் போது பாக்கிற போது அது சரியாத்தான் தெரியும், ஆனா அதுவே வளர்ந்து வருகின்ற பொழுது நாமே சொல்லுவோம், டேய் தப்புடாது அப்படின்னு, ஏன் நீதானே சொன்ன, நானே தான் நினைச்சேன். அப்ப அடையாளம் என்கின்ற நிலையிலே விலாசத்தோடு கொடுக்க வேண்டும், அதுதான் அடையாளம். அப்ப அடையாளம் எப்படி இருக்கணும், அடையாளத்துக்கு என்ன வேணும், நிரந்தரமான அடையாளமாக இருக்க வேண்டும். மணிவாசகம் பெருமான் கொடுக்கின்ற அடையாளம் நிரந்தரமான அடையாளம். குரு என்கின்ற நிலையிலே சீடனாகிய அந்த ஆன்மாக்களுக்கு பெருமானுடைய விலாசம் இது என்பதாக டோர் நம்பர் முதல் கொண்டு எழுதி எந்த இடத்துல இருக்கிறான், நீ போனா நிச்சயமாக அவரை பார்க்கலாம் என்பதாக எழுதி கொடுத்த அடையாளம் 42 பதிகம் சென்னிப்பத்து. இந்த சென்னிப்பத்துல 5 பாடல்ல அடையாளத்தோடு காட்டுறாரு. நீங்க என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப குருன்னு சொன்னா அடையாளம் சொல்லணும், எனக்கு வந்து காட்டணும், காட்டுன்னு கேட்கிறாங்க. இறைவன் அப்படின்னு சொன்னா இறைவனை எனக்கு காட்டு, இறைவன் என்பவர் யார், இறைவன் என்பவர் எனக்கு என்ன செய்யறார், எங்க இருக்கிறார், அவர் எடுத்தோடனே அதுதான் கேள்வி வருது. இறைவன் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு கான்செப்ட் உள்ள போனவனே அவர் பார்க்க முடியுதான்னு கேட்கிறான், என்ன கண்ணால பார்க்க முடியுதா அப்படின்னு. ஏன்னா கண்ணால பார்க்க முடியாத பொருள்கள் எத்தனையோ ஒன்று, அதை நீ நம்புகின்றாய். பாக்டீரியான்னு ஒரு கிருமி சொல்றா டாக்டர், இது உனக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்றான். காமினால இருக்க முடியும், ஃபீவர் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறீங்க, உனக்கு இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் அட்டாக் ஆயிருக்குன்றான். எங்க அந்த வைரல் ஃபீவர், எந்த அந்த வைரஸ் காமி, எடுத்து காமி. நான் வந்து எதையுமே கண்ணால பார்த்தா தான் நம்புவேன், ஆனா என்னால நீ வந்து கண்ணால காமிச்சாதான் எனக்கு வந்து இது பாதிக்கப்பட்டது நம்ம கேட்க முடியுமா என்ன? அதே போல இறைவனை கண்ணாலே காண வேண்டும், கண்ணாலே காண வேண்டும் என்கின்ற அந்த நிலையானது எப்படி ஒரு சின்ன பாக்டீரியா கூட இந்த கண்ணால பார்க்க முடியலையே, மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய இறைவனை காணுகின்ற நிலைக்கு நீ உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டாயா என்பதுதான் கேள்வி. அதை காட்டுகின்றார் நம்முடைய முனிவாசக பெருமான். இறைவனை காண வேண்டும் என்பதாக யார் ஒருவர் முடிவெடுத்து வந்தாலும் அவருக்கு காட்டி, அனுபவத்தை காட்டி, அவருக்கு காயத்துள் அமுது ஊற ஊற நின்ற இடம் இந்த 42வது பதிகம் சென்னிப்பத்து. இது நிரந்தரமான அடையாளத்தை காட்டும் நிரந்தரமான அன்புடைய மணிவாசக பெருமான் அருளிய திருப்பாட்டு 42:5. வள்ளல் பெருமான் உணர்ந்து 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 சொன்னது. இப்படி அந்த திருவாசகத்தையே நூலாக கொண்டு சிரசின் மேலே திருவாசகத்தை எழுதி, ஓலையிலே எழுதி, தன்னுடைய சிரசிலே சொருகி வைத்துக் கொண்டார் என்பதாக சொன்னால் வள்ளல்
பெருமான் திருவாசகம் என்பதாக ஆரம்பித்தாலே அப்படியே மூர்ச்சையாகி கிழவிடுவார். அப்படி ஒரு நிலை, வான்கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பம் சாத்தினிலே தேங்கலந்து பூங்கலந்து உயிர்கலந்து ஒட்டாமல் இனிப்பது, இப்படிப்பட்ட திருவாசகம் இல்லையா. அப்ப திருப்பெருந்துரை மேவினான் அப்படின்னு காட்டி அங்க சொல்றார், காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய. அப்ப வந்து சிவபெருமான் சொன்னாரு மணிவாசக பெருமானுக்கு, கண்டுகொள் என்று இதைத்தான், இதுதான் பேரானந்தம், இதுதான் இன்பம், ஞானத்தினுடைய முடிவாக விளைவது எது என்பதாக சொன்னால் அது ஞானானந்தம் என்ற நிலையிலே அது அந்தமாக விளங்குவது இன்பம். அப்படி என்றுமே விளங்கக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடிய இந்த இன்பத்தை நீ பெற்றுக்கொள் என்பதாக எனக்கு காட்டினார். அந்த இன்பம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, சும்மா ஒரு இடத்தை மட்டும் அது நிரப்புகின்ற இன்பமாக அல்லாமல் என்னுடைய மேனி முழுவதும் காயம் முழுவதும் உள்ளத்தில் உள்ளே அமுது ஊற ஊற ஊற. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு சொல்றார், அந்த எலும்புலே ஒவ்வொரு துளைகள் இருக்கும், எலும்புல துளைகள் உண்டு என்பதை இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியில எவ்வளவோ பேர் கண்டுபிடிச்ச நிலை. எலும்புல இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அந்த ஒவ்வொரு அந்த ஹோல்ஸ்லயும் இந்த அமுதமானது ஊறி அந்த இன்பம் எனக்கு விளங்கியது என்பதாக காட்டுகின்றார். எற்பு துளைதோறும், எற்பு துளைதோறும் என்பதாக சொன்னால் அப்ப நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சாட்டி இதை நீயும் பெறலாம் என்பதாக திருவாசகத்தின் வழியாக நமக்கு கொடுத்த நிலை என்பதாக அமைத்து இறைவனை இவன் என்பதாக காட்டி இது அவனுடைய திருவடி என்பதாக காட்டக்கூடிய நூல் திருவாசகம், ஞான நூல் திருவாசகம், அனுபவ நூல் திருவாசகம் என்பதாக சொல்லி இன்றைய பாடல் 11வது திருப்பாடல் இதுல அந்த அனுபவத்தை காட்டுகிறது.
ஒரு பாட்டு ஒரு டியூன் போடணும்,
இல்ல ஒரு பாட்டுக்கு ஒரு டியூன்ன்றதை விட ஒரு செயலுக்கு ஒரு டியூன். இப்ப இதுவரையிலும் அவங்க செய்த அந்த நிலை ஒவ்வொருவராக எழுப்புகின்ற பாடல்களுக்கு ஒருவர் ஒருவர் எழுப்புகின்ற பாடல் எத்தனை பாட்டு? எட்டு பாட்டு. அந்த எட்டு பாட்டுக்கு ஒரு ஒரு டியூன் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா பண்ணிருக்கிறார் இல்லையா? செக்ரிகேட் பண்ணிருக்க. அப்புறம் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய நிலையில அந்த அவர்கள் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் பெருமானுக்கு திருவடியில வைக்கிற வேண்டுகோள். அதன் பிறகு அவர்கள் நீராட போகின்ற வழியிலே திருக்கோயில் வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த கோயிலே பணிபுரிகின்ற பெண்கள் போகின்ற பொழுது அந்த பெண்களை பார்த்து வினவி கோயில் அந்த பெண்களும் இந்த நீராட போகின்ற பெண்களும் வினவுகின்ற அந்த பாடல் எத்தனாவது பாட்டு? நேற்றைய பாட்டு. இப்ப எங்க போய் சேர வேண்டுமோ அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் இப்ப அந்த பொய்கை. அந்த பொய்கையிலே நீராடுகின்ற இதுதான் திருவம்பாவையில அந்த ஒரு ஆனந்தத்தின் ஆரம்பமாகின்ற இடம் இந்த 11வது பாட்டு. இதுலதான் அப்படி, ஏன்னா இதுவரையிலும் ஆனந்தத்துல குளிக்க போகின்ற நிலை. சும்மா நீராடுதல் சொன்னா நம்ம வெளிப்படையாக நிற்கின்ற பொழுது போய் உட்கார்ந்தாங்க குளிச்சாங்க வராங்கன்னு சொல்றது மணிவாசகர் பெருமா ஒன்னும் டாக்குமெண்டரி பிலிம் எடுக்கல. ஏன்னா போகின்ற நிலையில நீராடி விட்டு திரும்பி வர்ற நிலையா இல்லை. அங்கே நீராடுதல் என்கின்ற நிலையானது அந்த பரமானந்த பழங்கடலாக விளங்குகின்ற பெருமானுடைய ஆனந்தத்தில் நீராடுவது. இப்ப ஆனந்த நீராடு தண்ணீர குளிச்சு நீராடுதா? இல்ல இல்ல, இறைவனுடைய பேரானந்தம் என்ற பேரானந்தத்திலே குளிக்க போகின்ற நிலை. அந்த பேரானந்தத்திலே மூழ்க நிற்கின்ற இந்த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைக்கு போய் ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சு தள்ளி விட்டுருவார் மணிவாசன். கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பார், வா வா வான்னு அடம் முடிப்பாங்க. ஐயோ நான் வரலப்பா இந்த குளிர்ல, யாரு வருவா? நீ பாட்டி திருவாங்க வகுப்பு அது இது சொல்லிட்டு காலங்காலத்தால என்ன குளிர் என்ன இது, நான் இல்லப்பா வா நீ கூட வா ஒரு தடவை வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கு வந்து கோயிலுக்கு உள்ள வந்தோன்னா புடிச்சு தள்ளி விடுவது. அந்த மாதிரி எங்க அந்த அந்த பொய்கைக்கு வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. இதுதான் பொய்கை அப்படின்னு. இவ்வளவு குளிரா, ஃப்ரீசிங் கோல்டா இருக்கு, ஃப்ரீசிங் கோல்டா இருக்கிற இந்த பொய்கை என்னால குளிக்க முடியுமா அப்படின்னு சொன்னாரு மணிவாசக பெருமான். அப்படியா? தோ அங்க பாரு அப்படின்னாரு. என்ன அது அப்படின்னாரு, அங்க பாரு வண்டு மயித்து கொண்டு இருப்பாரு, அங்க பாரு அருமையான அந்த தாமரை மலர் இருப்பாரு அப்படின்னு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி அப்படி புஷ் பண்ணி விட்டா இருப்பாருங்க. தொகப்படின்னு உள்ள விழுந்தோம், ஆனந்தத்து அழுத்து வித்தான் அப்படி உள்ள விழுந்த உடனே அப்பா இதுக்குள்ள நான் வர்றது, இது இவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இதுக்குள்ள போறதுக்கு நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற நிலையில
நிறைய
இந்த கரையேற மனசு வராத நிலைதான் திருவாசல். கரையேற அந்த நிலை உள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடிதான் அப்படி இருக்குமே தவிர உள்ள அது போயிட்டோம்னு சொன்னா அந்த நீராட்டத்திலே நிற்கின்ற நிலை. அந்த ஒரு குறிப்பு தான் இந்த திருப்பாடல்ல சொல்றார். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, இந்த முகேர் என்ற குறிப்பு ஒலி குறிப்பு, அது ஒலியா சவுண்ட் எப்படின்னா தொபக்கடீர்னு ஒரு தண்ணியில ஒரு ஒரு பக்கெட்டோ ஒரு ஆளோ மேலேந்து குதிச்சா என்ன ஒலி வருமோ அந்த ஒலியை முகேர் அப்படின்ற ஒரு ஒலி குறிப்பாக குறிப்பாக உண்மையிலேயே முகேர்னு அந்த ஒலி குறிப்பு தான் நம்மை இந்த அளவிற்கு என்னை மேலே ஏற்றி அந்த சொல் முகேர் என்ற ஒரு சொல் மணிவாசக பெருமானை ஆனந்த வெள்ளத்திலே அழுத்திய சொல் அந்த முகேர். சும்மா அது ஒளி குறிப்பா, அது சும்மா சாதாரணமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு போயிட்டேன். ஆனா அது மிகப்பெரிய ஒரு தவறுங்கிறது இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறார் மணிவாசக. முகேர் என்ற அந்த சொல் சாதாரண ஒளி குறிப்பை சொல்றதுக்காக மணிவாசக பெருமான் அசை சொல் எல்லாம் வந்து புதுசா கல்விதை எழுதுறான் பாத்துங்க, அவனுக்குதான் இந்த அசை சொல் அந்த சொல் இதெல்லாம் உபயோகம். திருவள்ளுவர் பெருமானுக்கு அசை சொல்ல வந்துட்டு இருக்கிறதே 4+3 ஏழு சீர், ஏழு சீர்ல ஒரு அசை சொல்ல போட்டு அந்த அசை சொல்லுக்காக அந்த அசை சொல்ல வச்சு நிரப்புவாரா? இருக்கிற ஏழு சீர்ல எத்தனையோ வகையான கருத்துக்களை எத்தனையோ வகையான நிலைகளை திணிச்சு அந்த ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள அத்தனையும் திணிச்சு கொடுக்குறாருன்னா அதுல போய் ஒரு அசை சொல்லுன்னு போடுவாரா? ஒத்துக்கவே கூடாது. திருக்குறள் அசை சொல் என்பதாக சொன்னால் அந்த அசை சொல் தான் அது உயிர் நாடியா இருக்கும். நம்மால் உயிர் நாடியை விட்டுட்டு மீதி எல்லாம் கற்றதனால் ஆய பயன் என் கற்றதனால் ஆய பயன் என் கொல்வாள் அறிவன் நற்றாள் தொழார் எனின் கேட்டார். கற்றதுனால என்னையா பயன், படித்ததுனால என்ன பயன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப படிச்சதுனால என்ன பயன், கற்றதினால் ஆய பயன் என்கொள் வாழறிவன், முற்றும் அறிந்தவன் வாழறிவு என்று சொல்லக்கூடிய அந்த வாழறிவு சைவ சித்தாந்தத்துக்கு அவ்வளவு உபயோகப்படுது. இன்னைக்கு சிவஞான போதத்திலே அந்த வாழறிவு என்பது பதிஞானம் என்பதாக அமைத்து காட்டுவார்கள். அதுல ஒரு சொல் சொல்றாருங்க, கொல் அப்படிங்கிற ஒரு சொல், கற்றதனால் ஆய பயன் என் கொல், ஆய பயன் என் கொல் அப்படின்றதுல கொல் என்பது அசை சொல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கற்றதனால் ஆய பயன் என் அது என்னன்னு கேட்டா, வாழறிவன் அற்றாள் தொழாரனின் இறைவனை வணங்குகின்ற நிலையிலே, இறைவனைக்காக அர்ப்பணிக்கின்ற நிலையிலே நிற்கக்கூடிய படிப்பு தான் முழுமையான நிலை அப்படின்னு சொல்ற. அப்ப முதல்ல சொன்னது அந்த வரியில கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்ற அந்த கொல் என்பது அசை சொல், அசை சொல்ல அங்க போடுவாரா, ஏழு சீர்ல ஒரு அசை சொல் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை தேவையில்லாம போடுவாரா அங்க. ஆனா அங்க வள்ளுவ பெருமான் போட்டாரு, அந்த அசை சொல்லுதான் அந்த பாடலுக்கே உயிர். என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ 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 நம்ம படித்து கொண்டு இருக்கின்றோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் எனக்கு எல்லாம் தெரியுது, என்னுடைய படிப்புக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லி நான் நிக்கிறேன். ஆனா என்னுடைய படிப்பு இறைவனுக்காக, இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்காக அது எப்பொழுது அது செலுத்தாமல் பயன்படாமல் போகின்றதோ அந்த அப்போது அந்த படிப்பு என்ன ஆகிறது, இந்த அசை சொல் என்ற சொல் எப்படி பயனில்லாமல் நிற்கிறதோ அதை போல நீ படித்த படிப்பும் பயனில்லாமல் போய்விடும் என்பதை காட்டுவதற்கு கொல் என்ற அசை சொல்ல வச்ச. அசை சொல்ல வச்சே அசை சொல்லுக்கு பொருள் கிடையாது. அதனால நீ படித்த படிப்புக்கும் பொருள் இல்ல, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுரா அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில அங்க வேணும்னே அசை சொல்ல போட்டார் கொல் என்ற அசை சொல். இத மாணவன் சொன்னாராம், அதுக்கு ஒரு மாணவன் தமிழ் வாத்தியார் இப்படி சொன்னார், கற்றதனால் ஆய பயணன் கொள் வாழறிவன் நற்றால் தொழாரணின் அப்படின்னு சொன்னாரே வள்ளுவர், என்னடா பொருள் கேட்டாரா. அதுக்கு அவன் ஆசிரியர் சொன்னானா, வள்ளுவர் பெருமான் என்ன சார் இப்படி எல்லாம் கத்துக் கொடுக்கிறாரு, கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாழறிவன் நற்றால் தொழாரணின் கொல் அப்படின்னு சொல்றான். கொல்லுங்கிறது கொல்றது இல்லடா, கொல் என்பது அசை சொல் என்பதாக காட்டுகின்ற அந்த நிலை. அதே போல முகேர் அப்படின்ற அந்த சொல் ஒளி குறிப்பு என்பதாக சொன்னால், அந்த ஒளி குறிப்பு தான் மணிவாசக பெருமானை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தியது. அந்த ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி அந்த குறிப்பு முகேர் முகேர்னு சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த ஆனந்த வெள்ளத்துள் அழுந்துகின்ற அந்த நிலையினை நமக்கு காட்டுகின்ற நிலை இந்த முகேர் என்ற ஆட்கொண்டு அருளுகின்ற நிலையை காட்டுவார். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் நிலை இது என்பதாக நிற்கின்ற நிலையிலே இந்த திருப்பாடல்ல இரண்டு முறை ஐயா என்பதாக குறிக்கிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்பதாக சிவபுராணத்தில் சொல்வார். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் உயிர்ந்தொழி. ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு என்பதாக சொல்லுகின்ற நிலையானது, அவ்வை பிராட்டியார் ஒரு முறை அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் இருந்தா தமிழ் ரொம்ப நாள் வாழும், அவ்வை பிராட்டியார் இன்னும் அதிக நாள் வாழ்ந்தார்கள் என்பதாக சொன்னால் இன்னும் தமிழ் அதிகமாக வாழ்வே என்பதாக சொல்லி ஒருவர் சொன்னாரா, நீங்க ஆட்டு பால் குடித்தால் நன்றாக இந்த உடல் தேகாத்திரமாக இருக்கும், நீங்க ஆட்டு பாலை சாப்பிடுங்க அட்வைஸ் பண்ண. எப்படி நெல்லிக்கனி அப்படியோ அது மாதிரி ஆட்டு பால், நம்ம என்ன போற இடமெல்லாம் அப்படியே பாடிட்டு போறது தானே இந்த அம்மா வேலை, ஆட்டு பால் கேட்க போறது. சரி அரசன் தான் இருக்கிறானே நமக்காக, சேரமான் இருக்கிறான், அந்த சேரன் போயிட்டு எனக்கு ஒரு ஆடு கொடுப்பா, நான் டெய்லி ஒரு ஆட்டு பாலை கலந்து நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டு பாலுக்காக அவனுக்கு ஆடு கேட்கறதுக்கு அந்த அம்மா போய் சேரன் கேட்டான், எனக்கு ஆடு கொடு அப்படின்னு கேட்டான். உடனே சேரன் மன்னன் என்ன நினைச்சான், கேட்கறது யாரு, தமிழ் மூதாட்டியாக விளங்குகின்ற ஔவையார், இவங்க கேட்கறாங்கன்னு சொன்னா ஆடு கேட்கறாங்கன்னு சொன்னா உடனே நான் ஒரு ஆட்டு ஆட்டுக்குட்டிய பிடிச்சி ஆடை குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நாளைக்கு ஆடு கொடுத்த சேரன் அப்படின்னு எனக்கு ஒரு பட்ட பெயரை வச்சிருவான். இது எதெல்லாமோ சேர்த்து கடைசியில எனக்கு ஆடு இருக்கிற அந்த பட்டம் வந்துருமே, ஆடை கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கிக்கணுமா, என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்க வேண்டாமான்னு யோசிச்சேன், என்னுடைய தகுதிக்கு தகுந்தார் போல கொடுக்க வேண்டாமா. அப்ப அவையார் கேட்டது என்னவோ ஆடு, நான் ஆடாவா கொடுக்கறது, பொன்னால ஒரு ஆடு செஞ்சான், தங்கத்திலேயே ஆடு, தங்கத்திலேயே ஆடு செய்து அவையார் வந்தபோது அந்த தங்க ஆட்டை நீங்க கேட்ட ஆடு வந்துருச்சு அப்படின்னா தங்க ஆட்டை கொண்டு வந்து அவையாரு அம்மா பார்த்தாங்க, நான் ஆடு கேட்டதுக்கு பால் குடிக்கிறதுக்கு இவன் கொடுக்கறது பொன்னால செய்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வெண்பா வைக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வெண்பா அது, சிறம் கேட்க பொன் ஆடு ஒன்று ஈந்தான். அவன் கொடுத்தது என்ன ஆடா? பொன் ஆடு, பொன்னால செஞ்ச ஆடு. பொன் ஆடு ஒன்று ஈந்தான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இது இப்படி இருந்ததுன்னு சொன்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி நீ டீல் பண்ணணும்னா, இறப்பார் என்பரினும் கொள்வர். ஒரு தட்ட போய் என்ன நீ வேண்டும்னு ஏதாவது கேட்டவுடன் 1000 ரூபாய் கேட்கற, அவர்கிட்ட இருக்கிறது என்னமோ 800 ரூபாய் தான் இல்ல 700 ரூபாய் தான். அவர் 100 ரூபாய் தன்னுடைய செலவுக்காக வச்சுட்டு ஒரு 600 ரூபாய் கொடுத்தானா, உடனே அப்படியே வாங்கி நான் கேட்டது எவ்வளவு? 1000 ரூபாய். நீ கொடுத்துருக்கிறது எவ்வளவு? 600 ரூபாய். மீதி 400 ரூபாய் என்ன ஆச்சு நான் கேப்பீங்களா? வேண்டும், உதவி வேண்டும்னு கேட்டவுடன் அவன் உதவி செய்யறான்ல, அவன் உதவி செய்யறது எவ்வளவு அவனுக்கு தகுதி இருக்கோ அதை நினைச்சு அவன் கொடுப்பான். அது அவனுக்குதான் தெரியும். ஆனா நீ டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதனால சொல்றாரு, இறப்பார் என்பதினும் கொள்வர். நம்ம வாங்குறதுக்கு போயிட்டோம்னு சொன்னா, நம்ம இறக்கிறதுக்கு போயிட்டோம்னு சொன்னா, என்ன வருதோ அப்படியே வாங்கிக்கணும். அதுதான் உனக்கு குவாலிபிகேஷன். ஆனா கொடுக்கறவன் இருக்கிறான் பாத்தீங்களா, இவன் பாக்குறான் நான் ஆடா கொடுக்கறது, நீ ஆடு கேட்டா நான் பொண்ணு ஆடு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவன் எப்படியா கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீர் அப்படின்னாரு. அவனுக்கு தெரியுமா, ஏன்னா கேட்கிறவங்க 1000 ரூபாய் கேட்கும் போது நான் என்ன 1000 ரூபாய் கொடுக்கறது, எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எங்கிட்ட இருக்கிற தகுதிக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் கொடுக்கின்ற நிலை அவனுக்கு உண்டு. ஆக கொடுப்பவர்கள் எப்படின்னு சொன்னா, கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீர். ஆனா வாங்குறவங்க என்ன வந்தாலும் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல மணிவாசக பெருமான் கேட்டார் இறைவன் கிட்ட, பெருமானே எனக்கு வேண்டும் 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 வேண்டும், மின் கடலுக்கு அன்பு இருப்பதாக கேட்டார். இப்படி கேட்ட பொழுது சிவபெருமான் பார்த்தார், நீ கேட்டதுல கொஞ்சமா கொடுத்தா எனக்கு என்ன, நானா என்ன இதுவா அப்படின்னு பார்த்தாரு. என்ன நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு மாணிக்க வாசகர் தயாரு, ஆனா பள்ளலாக இருக்கக்கூடிய எங்கள் சிவம் தம் அந்த கொடையினுடைய சீர் அறிய வேண்டும் அல்லவா, கொடுக்கறது யார்? சிவம். ஆக சிவம் பார்த்தது, நான் எனக்கு உனக்கு இந்த இடத்துல இந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் நிறையாது, ஆகவே நான் ஒண்ணு செய்யறேன். என்ன செய்தது அந்த சிவம் என்பதாக சொன்னால், தன்னையே மணிவாசக பெருமானுக்கு கொடுத்தது சிவம் என்பன்ற வள்ளல். ஆக இறப்பார் என்பரிடம் கொள்ளும் என்ற நிலையிலே மாணிக்க வாசகர் இறக்க, கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீராக இருக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய சிவம் தன்னையே கொடுத்தது என்பதாக 51வது பதிகம். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு இயல்வே, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமட்டும், சித்தவளம் அறிவித்து சிவம் ஆக்கி எனை ஆண்ட உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம். எப்படி ஆட்கொள்வார்னு சொன்னா, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லயா கொடுப்பாரு, மந்த்லி பேசிஸ்ல இஎம்ஐ கட்டு, எனக்கு அன்பை கொடு மந்த்லி பேசிஸ்ல, நான் இனி எவ்வளவு அன்பு செலுத்துறேன்னு நான் பாக்குறேன், அந்த அன்பு நான் கொடுக்குற அன்புக்கு இணையா இருந்தது கருணை கிரியா இருந்ததுன்னா நீ பழச்சிக்குவ அப்படின்னு நான் கொடுக்கக்கூடியது சிவம் இல்ல. இல்ல ஒரு தடவை கொஞ்சம் அன்பை செலுத்தி பாருங்கள், தன்னையே கொடுப்பது சிவம் என்பதை காட்டுவது திருவாசகம். அப்படி 51வது பதிகம் முத்தி நெறி என்ற அந்த பாடத்தை யார் பெறுவார் அச்சோகே மாதிரி யாரையா கொடுக்க முடியும்? போற்றி எங்கோலும் பொய்யர்தமை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி 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 என்பதாக சொல்றார். எங்கோலும் பொய்யர்தமை ஆட்கொள்ளும் வள்ளல்னர், யாராவது என்ன மாதிரி இருக்கிற பொய்யான இருக்கக்கூடிய ஆளு ஆட்கொள்வார், என்ன நீ போய் ஆட்கொண்டாயே பெருமானே என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் தன்னுடைய நிலையை கீழே எடுத்துக் கொண்டு வருகின்றனர். அப்படி மொய்யார் தடம் பொய்கை, தடம் என்பது விரிந்த பொய்கை. பொய்கைனா சும்மா சாதாரணமான பொய்கை இல்ல, இந்த ஆனந்த வெள்ளமாக விளங்குகின்ற இந்த பொய்கையானது மிகப்பெரிய பொய்கையாக விளங்குகின்றது. தடம் பொய்கை மொய் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே வண்டுகள் மொய்க்கின்ற தடம் பொய்கை, குக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி. ரொம்ப அற்புதமான ஒரு இடம், இந்த கையால் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி. புனிவாச பெருமான் சாதாரண ஆள் இல்ல. எவ்வளவு நுணுக்கம், எவ்வளவு நுணுக்கம்னு சொன்னா, ஒரு சொல்ல இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு பொருள் வரும், ஒரு சொல்ல அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு பொருள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப அந்த காலத்துல கம்யூனிகேஷன் வசதி இல்லாத இடம், கம்யூனிகேஷன் வசதியே இல்லாத ஒரு நிலை, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா தந்தி அடிக்கும். அது தந்தி அடிச்சு அதை டீகோட் பண்ணி அது என்ன செய்தி அப்படின்றது வரும். அப்படி ஒரு குற்றவாளிய வந்து தூக்கிலே போடுகின்ற நிலை, அவனை அடுத்த நாள் காலையில அவனை தூக்கில போடணும். அப்ப ரொம்ப தூரம் அந்த கோர்ட்ல இருந்து ஒரு முடிவு வந்துருச்சு, என்னன்னா இவனை வந்து தூக்கில போடக்கூடாது, இவன் நிரபராதி அப்படிங்கிற தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஜெயில இருக்கக்கூடிய அவனுக்கு இந்த செய்தி போகணும், அதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்பிச்சாங்க அங்கேன்னு சொன்னா, ஹேங் ஹிம் நாட் தூக்கிலே போடாதீர்கள், லீவ் ஹிம், அவனை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது. அப்படி அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அங்கிருந்து அங்க லாயர்ஸ்லாம் வந்து அந்த ஜெயில வந்து கேட்டாங்க, எங்க அவனை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க நேரத்தை நாங்க தூக்கில போட்டாச்சு, தூக்கில போட்டாச்சு, நான் தான் சொன்னவன் ஏன் அங்கிருந்து உங்களுக்கு தந்தி வேற அடிச்சோமே, நீங்க ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் சொல்லு. இல்ல இல்ல, நாங்க கூட ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம், கொல்லாமா வேணாமான்னு. உங்க தந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா தெரிஞ்சது இவனை தூக்கில போடணும். என்னையா சொல்றீங்க, என்ன நீங்க தானே சொல்லியிருந்தீங்க ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் என்றத. அவன் எப்படி படிச்சான், ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னு படிச்சோம். ஹேங் ஹிம் நாட் எங்க போச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு. நாட் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பொருளே மாறுவதை போல திருவாசகத்துல ஒரு சொல்ல இந்த பக்கம் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய பொருளே வேறாக முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு, ரொம்ப நுணுக்கமாக நிற்க வேண்டிய நிலையத்துல ரெண்டு சொல்ற. ஒன்று, உள்ளே குதித்த அந்த பெண்கள் எல்லாம் என்ன ஒரு இயல்பான நிலைன்னு சொன்னா, குடைந்து ஆடுதல் அப்படின்ற ஒரு பொய்கையில உள்ள குதிச்சதுக்கு அப்புறம், அந்த குளத்தில குதிச்சதுக்கு அப்புறம் குடைந்து ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையால அந்த நீரை குடைதல், இப்ப நீரை குடைந்து குடைந்து ஆடுகின்ற அந்த நிலை. இப்ப நீரை குடைந்து இந்த பெண்கள் எல்லாம் ஆடுகின்ற இந்த காட்சி திருக்கோலக்காவிலையும் திரியாசம் வந்து பாக்குறாங்க. என்ன, மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவு. குடையும் பொய்கை, உள்ள நீருக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவங்க தண்ணியை தன்னுடைய கையால் குடைதல். மணிவாசக பெருமான் ஒரு குடை போட்டால் ரெண்டு தடவை குடைந்து, கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. அது என்ன, கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடுதல். கையார் குடைந்து குடைந்து என்ன கடல் பாடுதல் அப்படின்னா, முதல்ல சொன்ன குடைந்து கையால் குடைந்து, வெளியில இந்த கையினால அப்படி குடைதல் நிகழும். ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஏதாவது யோசிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய அவருடைய உடல் பாடி லாங்குவேஜ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாடி லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்டாவே வச்சுட்டு இருக்கோம். பாடி லாங்குவேஜ் சார், உங்க பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியுது சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன அவங்க உள்ள நடந்துட்டு இருக்குது எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்றான். பாத்துருக்க, அவன் தெரியுதோ தெரியலையோ நமக்கு ஒரு பயம், ஐயோ தெரிஞ்சிருச்சோ, நம்ம உண்மையிலே நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுதோ அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்குன்னே ஒரு சப்ஜெக்ட் பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ்ன்ற நிலையில உள்ளுக்குள்ளே, அதனாலதான் ரொம்ப அற்புதமா சொன்னார், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இதுதான் பாடி லாங்குவேஜ். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒருத்த நல்லா உள்ளுக்குள்ள மலர்ச்சியா இருக்கிறானா இல்ல ரொம்ப கோபமா இருக்கிறானா அப்படின்றத என்ன வச்சு பாத்துக்கலாம், அவருடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்றாரு. எப்படி, யாரு வள்ளுவ பெருமாள், அது அந்த ஒரு இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இவர்கள் கையால குடையற குடையற பார்த்தா மணிவாசல பெருமான் பாக்குறாரு, கையில இப்படி கொடை கொடைன்னு குடையறாங்களே இந்த குளத்தை, இது குடைவது வெளியிலே இவர்கள் கையினாலே குடைகின்ற இந்த குடைச்சலுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே உள்ளத்திலே இவர்கள் இறைவனுடைய கழலை பாடி அன்பினாலே உள்ளத்திற்குள்ளே குடைந்தது இரண்டாவது நிலை. முதல்ல கையில குடையறது வெளியில தெரியுது, இரண்டாவது குடைதல் உன் கடல் பாடி குடைந்து கையால் குடைந்து. இரண்டாவது குடைந்து எங்க வரணும்னா உன் கடல் பாடி குடைந்து. அப்ப குடைதல் என்பது வெளியிலே கையிலே குடைகின்ற அந்த குடைச்சலுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளத்திலே குடையணும். நீங்க உள்ளத்தை குடைக்கலன்னு சொன்னா எப்படி, நல்லா உழுந்து உழுந்து ஆழ்ந்து 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 உள்ள போனாதான் நீர் வருவதை போல இந்த உள்ளத்தை குடைந்து 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 நல்லா ட்ரில் போட்டுட்டு உள்ள போகணும். சரன்னு போட்டு உள்ள போகணும். எப்படி போடுறது, அதுக்கு நாலு ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் கேட்டல், நன்றாக கேள். இறைவன் இரண்டு செவிகளை கொடுத்தது எதற்குன்னு சொன்னா, நல்ல விஷயத்தை எவ்வளவு முடியுமோ கேட்டு வாங்கி, எவ்வளவு எவ்வளவு வேண்டுமோ கேட்டு வாங்கிக்கணும். செவி என்ற செல்வம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். ஞானசம்பந்தர் சொல்றார், யார் பெரியவங்க? சொற்பொழிவு செய்யற ஆள் பெரியவங்க இல்ல, யார் பெரியவங்களா? கேட்கிற உட்கார்ந்து இருக்கிறா பத்தியா, அவர்கள் தான் பெரியவர்கள். சொல்றது சொல்றவங்க பெரியவங்க, உட்கார்ந்து அதை கேட்கிறார்கள் அல்லவா? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். மருத்துவ உலகத்துல சொல்லுகின்ற பொழுது, இந்த கரு உருவாகின்ற பொழுது முதல் உறுப்பு, முழுமையாக உருவாகின்ற உறுப்பு எது என்பதாக சொன்னால் செவிதான் முதலிலே உருவாகும், காதுதான். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம் வச்சார். அப்ப அந்த காதினாலே அவனுடைய புகழை எவ்வளவு முடியுமோ அப்படி கேட்கின்ற நிலையிலே, கேட்டல் என்ற நிலை முதல் நிலை, கேட்டதை இந்த காதல வாங்கி அந்த காதல விடுற நிலையில. திருவம்பாவை இப்ப ஒரு பாடல் படிச்சிருக்கிறோம் சொன்னா, இந்த பாடலை என்ன பண்ணணும்? இரண்டாவது சிந்தித்தல், உள்ளுக்குள்ளே சிந்தனை இதை உள்ள ஓடணும். அப்படி சிந்தனை, இந்த சிந்தனை இருக்க 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 என்ன ஆகும்? இவர் சொன்னாரே இது கரெக்டா, செவிதான் முதல்ல உருவாகுதுன்னு சொல்ற பாயிண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்னு இப்ப ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு கரெக்டா இல்லையா? இது எப்படி நம்ம வந்து ஹவு டு ஜஸ்டிஃபை, இது எப்படி நம்ம இதை பண்ணிக்கிறது? படுத்த உடனே இப்ப நான் சொல்லிட்டேன், செவிதான் உருவாகுது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன்னு வச்சுங்க. உடனே இவரு சொன்னார உண்மையா இருக்குமா? இவருக்கு என்ன தெரியும்? இவருவேளை இவர் எதை படிச்சு சொல்றாரு அப்படின்னு ஒரு அடுத்ததாக ஒரு சிந்தனை உள்ள போகும். நம்ம இதை உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்ற நிலை, இரண்டாவது நிலை சிந்தனை. இரண்டாவது மூன்றாவது நிலை, இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, செவிதான் முதலிலே உருவாகின்றது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தெளிவு கிடைக்கும். எப்பொழுது தெளிவு வருகின்றதோ அப்பொழுது நெட்டை கூடுதல் என்ற நான்காவது நிலை வரும். கேட்டல் தெளிதல், கேட்டல் சிந்தித்தல், தெளிதல் நெட்டை கூடுதல், இந்த நான்கு நிலைகள் எப்படி என்பதாக சொன்னால், உள்ளுக்குள்ளே குடைதல். இந்த குடைந்து 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 நிற்கின்ற நிலை மணிவாசக பெருமான் சும்மா உள்ள இந்த உள்ளத்தை, நம்மள மாதிரி இத என்னவோ நீ பண்ணிக்கப்பா, நீ எப்படி போறியோ போ அப்படின்னு இந்த உள்ளத்தை எங்கேயோ அமைச்சிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்க நிலை இல்ல. இந்த உள்ளத்தை கூப்பிட்டு டெய்லி ட்ரில் வாங்குறாரு, வாங்குறாரு. உள்ளத்தை கூப்பிட்டு என்ன, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னுடைய வேலை என்ன? எதுக்காக இங்க வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இறைவனை நீ வணங்குகின்ற நிலையிலே நீ உருக வேண்டாமா? உள்ள முருக வேண்டாமா? நீ இப்படி கல்லாஞ்சல் இருந்தால் என்ன என்பதாக சொல்லி உள்ளத்திற்கு உள்ளே அந்த உள்ளத்தை தான் இருந்து கொண்டு அந்த உள்ளத்தை பேசி 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 திருக்கோத்தும்பியிலே பேசுவார். குடைதல், குடைதல் அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே சரி, இப்ப இந்த குடைதல் எப்படி, இந்த ப்ராசஸ், இந்த குடைதலை எப்படி செய்யறது? வெளியில குடைதல் தெரிஞ்சிச்சு சார், கையினாலே குடைதல், உள்ளுக்குள்ளே உள்ளத்தை குடைதல். சும்மா விடுறதா? குடைதல் என்ன? ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து இறைவனிடத்திலே இந்த உள்ளத்தை திசை திருப்புதல். சாதாரண வேலை இல்ல, சும்மா சாதாரணமா மடை திருப்புதல் என்பதாக வேலை இல்ல, உண்மையிலேயே குடையணும். அப்படி குடைந்த நிலைதான் நீங்க குடையணும் அப்படின்னு சொன்னா, பத்தாவது திருப்பதிகம் திருக்கோத்தும்பி என்பதாக சொல்லக்கூடிய திருக்கோத்தும்பி, அதுல இரண்டாவது திருப்பாடு குடைவாறுவார். என்ன கடைச்சல் குடைந்து சொன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த உள்ளத்திலே கேட்கணும். நீ உண்மையிலேயே குடையணும்னு சொன்னா அவன் நான் கடல் வாடி குடைதல் இப்படித்தான் குடையன். நான் சார் இப்படி போட்டு குடைஞ்சிட்டாங்க என்னன்றது இல்லையா? இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்கணும், அது குடைதல் பேர். இன்டராகேஷன் சும்மா சாதாரணமான இல்ல, இன்டராகேஷன் நீங்க கேள்வி எப்படி கேட்கணும்னு சொன்னா சும்மா மிரட்டி கேட்கணும், சும்மா பணிஞ்சிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அது என்ன பண்ணுவோம்? இப்ப பணிஞ்சுதான் கேட்கறான், நம்ம உயர்ந்தவர்கள் போயிடும். கேட்கின்ற பொழுது அதை எப்படி நான் யார் அப்படின்னு கேட்கணும், நான் யார் அப்படின்னு கேட்கின்ற நிலையில அதுக்கு சொல்ற ஆட்கொண்டிலனேல் நான் யார், ஒவ்வொன்றாக அப்படி பொருத்தி பார்க்கின்ற நிலை. ஆட்கொண்டிலனேல் நான் யார், நான் என்பதே அந்த நான் என்கின்ற நிலையானது மிக மிக நான் என்ற ஈகோ. இதை யார் செஞ்சது? நான் செய்தேன். இப்ப நான்ங்கிறது யாரு அப்படின்னு நீங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்க, உடனே அவுட். நான் என்பது எது? நான் சொல்றேன், நீ எதை நான் சொல்லுகின்ற? உடலா, உள்ளமா, எது நான்? அப்ப நான் என்பது எது 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 என்பதாக உள்ள போனா ஒன்னு தனியா நிற்கும். இதெல்லாம் இல்லை 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 என்பதாக ஒதுக்கிட்டு ஒரு பொருள் இருக்கும், அதுதான் நான் என்பது. எது கடைசியில மிஞ்சி நிற்குதோ அதுதான் நான். நான் என்பது ஒரு அறிவுடைய பொருள். ஆஹா, அப்படியா? நான் அறிவுடைய பொருளா? ஆமா. நான் என்பது உணர்த்த உணரும் பொருள். எனக்கு சொன்னாதான் தெரியும், எனக்கு உணர்த்தினாதான் உணரும். சும்மா வீட்லயே உட்கார்ந்துகிட்டு எம்பிபிஎஸ் படிக்காமயே சர்ஜரிக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிட முடியுமா? நான் எனக்கு உணர்த்த வேண்டும், எனக்கு சொல்லி கொடுக்கணும், எனக்கு படிக்க வேண்டும். இதையும் செஞ்சாதான் நான் எனக்கு உணர்வேன். அப்ப நான் என்பது எனக்கு அறிவுடைய பொருள், நான் என்பது நான் உணர்த்த உணர்வேன். என்னுடைய அறிவு எப்பவும் சறுக்கிறேன், என் அறிவு எப்பவுமே வந்து ரொம்ப பெரிய அறிவாக நிற்கின்ற நிலையில இருந்தாலும் என்னுடைய அறிவு எங்கேயாவது ஒரு இடத்திலே சறுக்கிடும். ஏன்னா முழுமையான அறிவு இல்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரா கடைசி காலத்தில், நீங்க இறைவனை பற்றிய கொள்கை உங்களுக்கு என்ன என்பதாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்கின்ற பொழுது கடைசியில சொன்னாரா, நான் இதுவரையில இறைவன் அது இதெல்லாம் நான் திங்க் பண்ணதே கிடையாது, ஆனால் இதுவரையிலும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வெளியில் தேடினேன், வெளியில் தேடினேன், வெளியில் தேடினேன். இந்தியாவிலே சொல்லுகின்ற இந்த உள்ளுக்குள்ளே தேடுகின்ற அந்த ஒரு தேடலை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி இருந்தேன் சொன்னா ஒருவேளை நான் இறைவனை பற்றி அறிந்து கொண்டிருக்கலாமோ என்கின்ற ஒரு எண்ணம். எவ்வளவுதான் நிற்கின்ற பெரிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களும் நியூட்டன் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு மிகப்பெரிய விஞ்ஞானத்தினுடைய தந்தையாக விளங்குகின்ற அவர், கடற்கரை என்று சொல்லக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் தான் நான் கண்டுபிடித்தது, உண்மை என்கின்ற அந்த விஞ்ஞானமானது கடல் போலே எனக்கு முன்னாடி இருக்கு. நான் கண்டுபிடிச்சது கரையில இருக்கக்கூடிய கூழாங்கல், பெபிள்ஸ் என்பதாக சொல்லுவோம். அப்ப இருக்கிறது என்ன? கடல் போல. அப்படி இந்த அறிவு என்கின்ற அறிவானது எனக்கு குறைவுடைய அறிவு. இப்படியெல்லாம் இந்த நான் என்பது என்ன, நான் என்பது என்ன என்ற ஆராய்ச்சிக்கு உள்ளே செல்லுகின்ற நிலை நான் யார், என் உள்ளம் ஆர், என்னுடைய மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் என்ற கருவி எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த மனதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், இது இந்த மனம் ஒன்றை பற்ற வேண்டும் சொன்னா அது அதனுடைய நிலைத்து நிற்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் நிக்கிதா? கொஞ்சம் இந்த மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னால் இது எங்கெங்கேயோ தாவிக்கொண்டு அல்லவா செல்லுகின்றது. ஆக என்னுடைய மனதை ஒற்றுமைப்படுத்தி குவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், கரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரம் குவிர்கின்றதா எனக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய சிந்தையை குவிக்க வேண்டும் சொன்னா இந்த மனதை செம்மைப்படுத்தும். அப்படி இந்த மனதை செம்மைப்படுத்துகின்ற நிலை இரண்டாவது நிலை, நானார் என் உள்ளம் ஞானங்களா. எனக்கு இருக்கக்கூடிய ஞானம்லாம் எந்த நிலையில இருக்கு, எவ்வளவோ இருக்கின்ற இந்த ஞானங்கள் எல்லாம் எதுல இருந்து வந்ததுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் மூலமாகத்தானே எனக்கு இந்த ஞானம் வந்தது. இது எவ்வளவு நாள் நிற்க போகுது இந்த ஞானம் அல்ல, இந்த ஞானமானது முழுமையான ஞானமா அப்படின்னு சொன்னா முழுமையான ஞானம் அல்ல. ஏன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனுபவத்தினாலே வந்த ஞானம் இது எனக்கு முழுமையான ஞானம் அல்ல. ஞானங்கள் தான் என்னை யார் அறிவார். அப்ப என்னை யார் அறிவார் என்கின்ற நிலையானது மணிவாசக பெருமான் உன்னை நீ அறிந்தால் என்கின்ற நிலையானது உனக்கு தோன்ற வேண்டும். அப்போ இதெல்லாம் உனக்கு வரணும்னு சொன்னா இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவமானது ஆட்கொள்ளுதல் வேண்டும். அப்ப ஆட்கொள்ளுகின்ற நிலை என்ற நிலையானது எங்களுக்கு வேண்டும். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், அப்படி வாழ்ந்தோம் என்கின்ற நிலையானது இறைவன் நமக்கு இந்த மண்ணுலகத்திலே நம்மை வாழ வைக்கும் நிலை. எல்லாரும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, வாழ்வு என்ற வாழ்வானது அதாவது எப்பொழுது சிவத்தை சாருகின்றதோ அப்பொழுதுதான் வாழ்ந்தோம் என்பதாக நான் இதுவரையிலும் நிற்கின்ற நிலை என்பதாக சொன்னால் பேசாத நாளெல்லாம் பிறவானார் ஆரறிவார் வாழ்நாளும் சாணாளும் மீனாளும் நன்னெஞ்சே நினைகண்டார் ஆரறிவார் வாழ்நாளும் சாணாளும் சாய்க்காட்டியம் பெருமார்க்கே பூணாளும் தலை சுமப்பு புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே திருஞான சம்பந்தம் யார் அறிவார் சாணாளும் வாழ்நாளும் வாழ்நாள் என்பது அங்கே குறிப்பது வாழ்ந்தோம் கான் என்பதாக இங்கே சொல்றாரு இல்லையா அந்த வாழுதல் என்பது சிவத்தோடு சேர்ந்து வாழுகின்ற நிலைதான் வாழுதல் எவ்வளவு நேரம் உங்களுடைய நீங்கள் சிவத்தோடு சார்ந்து இருக்கிறீர்கள் இறைவனோடு சார்ந்து இருக்கிறீர்கள் வழிபாட்டில் கூட 3 மணி நேரம் நான் வழிபாடு செஞ்சா கூட என்னுடைய மனம் எவ்வளவு நேரம் இறைவனோடு ஒன்று இருந்ததோ அந்த நேரம் வாழ்ந்த நேரம் வழிபாட்டுக்குரிய நேரம் அது எத்தனை 1 செகண்டா 2 செகண்டா இல்ல 3 செகண்டான்னு அவருக்கு தான் தெரியும் இறைவனுக்கு தான் தெரியும் அப்ப வழிபாடு என்கின்ற நிலையில உள்ளே போன பிறகு இறைவனோடு ஒன்றுகின்ற நேரம் எவ்வளவோ இறைவனை பற்றி சிந்திக்கின்ற நேரம் எதுவோ அந்த நேரம் தான் நம்ம வாழ்ந்த நேரம் இதெல்லாம் நம்ம ஓட்டுற நேரம் தான் நமக்காக குடும்பத்துக்காக இப்படித்தான் ஓட்டிட்டு ஓட்டி ஓட்டி என்ன ஆகுதுன்னா கடைசியில என்ன ஆகும் டைமே கிடைக்காத நேரத்துல 11th hour சில வேலை எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெயின் கிளம்புற வரையில விட்டுருவாங்க கடைசியில ஒரு அந்த 5 நிமிஷத்துல ஒரு படப்படப்பு அந்த 5 நிமிஷத்துல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும் ஐயோ என்னது இவ்வளவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லி தயாராகணுமா இல்லையா விட்டுருவாங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பரபரப்பு இருக்கும் ஐயோ ட்ரெயின் வரப்போதா அப்படி அதை புடி இதை புடின்னு சொல்லி இதை விடுறதா அதை விடுறதா இந்த லக்கேஜ் விட்டு 5 கொண்டு வந்து 4 ஏத்தி ஏற வேண்டியவ இறங்கி இறங்க வேண்டியவ ஏறி இப்படி உள்ள போடுவா போக வேண்டியவ கீழே இருப்பா பிளாட்ஃபார்ம்ல யார் ஏத்த வந்தாலும் அவங்க போயிட்டு இருப்பாங்க இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் மாய வாழ்க்கையை மெய்யாது சொல்றாரு இப்படி இந்த வாழ்க்கை வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் புரியுதானா இல்ல எப்ப புரியுமா எம்என் வருவானா தூதுவர்கள் அனுப்பிச்சு அப்ப கழுத்துல அவன் சுருக்க போட்டு தரதரன்னு எடுத்துட்டு போற நேரம் ஒரு வெரி ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி வெரி ஃபியூ செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிடுவான் முடியாது நீ அந்த பக்கம் எடுத்துட்டு இருப்பான் அந்த நேரத்துல தோணுவான் எங்கேயோ ஒழுகுத்தூர் மடத்துல திருவம்பாவை சொற்படி உள்ள திருவாசகம் பள்ளின்னு யாரோ எவரோ மருதன் மரளின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு சொன்னாராமே அது அப்படி சுத்தி கோயில சுத்தி வர்றப்ப என் காதல விழுந்தது திருவாசகம்னு ஏதோ அந்த திருவாசகத்தை ஏதாவது ஒரு நூல் அதுல ஒரு பாடல் படித்தால் உண்மை கரையேற்றும் என்பதாக சொன்னாரு அந்த ஒரு பாடலை நான் படிக்க வேண்டாமா அந்த பாடலை படிச்சுட்டு வரேன்னு சொல்லி எம தூதுவர்கிட்ட சொன்னா அவன் விடுவானானா இல்ல இல்ல குடிச்சு எழுந்துட்டு போடுவான் விழித்து புகையட பொங்குவெம் கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது அப்பயா போய் படிச்சுட்டு இருக்கிறது ட்ரெயின் கிளம்புற நேரத்துல நான் அவசர அவசரமா எப்படி ஏறுகின்றனோ அதே போல என்னை இழுத்து கொண்டு போகின்ற நேரத்துல நான் போய் படிச்சுட்டு வரேன் எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு திருவாசகத்துல ஒரு பாட்டை படிச்சுட்டு வரேன் விடுவானா அழுத்து பிறக்க ஒட்டா அகில் வேலன் கவியை அருணகிரிநாதர் கந்தரலங்காரத்துல சொல்றாரு அழித்து பிறக்க ஒட்டா அகில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையர கற்கின்றீர் விழித்து புகையட பொங்குவம் கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது அன்னைக்கு போயா படிச்சிட்டு இருக்கிறது தாக வருகின்ற போது கிணறு வெட்ட போறவன் எப்படியோ கழுத்துல சுருக்கு போட்டு இழுத்துட்டு போகின்ற போது நான் திருவாசகம் படிக்கிறேன்னு போறது இல்லையா தாக வர்ற போது கடப்பாறை எடுத்துட்டு போய் தண்ணிய வெட்டி இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல அப்ப பணிவாசகத்துமா நம்மள எல்லாம் பாக்குற தாக எடுத்துட்டு எல்லாம் கடப்பாறையோட போயிட்டு இருக்கோம் கூப்பிடுறாரு டே இப்படி இல்லடா வாழ்வர வாழ்விக்கும் மருந்து எங்கள் சிவம் எப்படிப்பட்ட சிவம் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் இப்படி ஒரு உரிமை வைக்கிறார் ஐயா வழி அடியோம் வழி அடியோம் இந்த ரெண்டு சொல்லுங்க ஒன்று வழி அடியோம் இன்னொன்று வாழ்ந்தோம் இப்பதான் வாழ்ந்தோம் என்ற நிலையானது எங்களுக்கு புத்துணர்ச்சியாக வருகின்றது ஏன் இறைவன் உன்னுடைய திருவடியை பாடி பாடி உன் கடல் பாடி 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 நிற்கின்ற நிலையினால இந்த உள்ளம் நிறைதான் நிறைந்ததினால வெளிப்படுகின்ற சொல் வாழ்ந்தோம் என்ற வாழ்ந்து நிலை என்பது என்பதாக சொன்னால் அந்த வாழ்வர வாழ்விக்கும் மருந்து என்பதாக காட்டுவார் அது பிடித்த 37வது பதிகம் முதல் பாடல்ல இந்த வாழ்ந்தோம் என்றதற்கான அந்த குறிப்பு சொல்வார் 37 முதல் பாடல் Oh! அந்த குடைதல் என்பது என்னன்னா கும்பகட்கரசே ஒளிவர நிறைந்த யோகம் என்பது குடைதல். இந்த பாடலோட நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இந்த விளக்கத்தை இதுல அமைப்பார். குடைதல் என்பது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தோடு கலத்தல், ரொம்ப நானார் என் உள்ளமார் என்பதாக சொல்லி கடைசியில போகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் காரணமானது இந்த சிவம் என்பதை உணர்கின்ற நிலை, ஒளிவர நிறைந்த நிலை, எல்லாம் நீக்கி 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 போகின்ற பொழுது நீக்குகின்ற நிலையானது குடைதல், உள்ளே போகின்ற தெளிகின்ற நிலையானது முடிவான நிலை, அதற்கு யோகம். இரண்டாவது சொல்றார் வழியடியோம் என்பது. இந்த வழியடியோம் என்பதாக சொல்லுகின்ற நிலை திருவாசகம், திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா திருவாசகம் பாடுகின்றவரை மட்டும் அது வாழ்விக்கொள்ள, நான் திருவாசகம் பாடுகின்றேன்னு சொன்னா எனக்கு மட்டும் இந்த திருவாசகம் என்னை வாழ்விக்குமா அப்படின்னா இல்லை, நான் திருவாசகம் பாடுகிறேன் என்பதாக சொன்னால் என்னுடைய குடி முழுவதும் இந்த திருவாசகத்தினாலே வாழும் என்பது திருவாசகத்தின் சிறப்பு. ஒருவர் திருவாசகத்தை ஒருத்தர் படிக்கிறார்னு சொன்னார் அவர் மட்டுமா பயன், மீதி நூல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு மட்டும் பயன், அவரவர்கள் தான் பெற்ற அளவிலே அந்த நிலையிலே எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனால் திருவாசகத்திற்கு சிறப்பு எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னு சொன்னா என்னுடைய குடி முழுவதும் ஆளும் திருவாசகம். குடி முழுவதும் என்பதாக சொன்ன சந்ததிகள் முழுவதற்கும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவாசகத்தை பாடிய காரணத்தினாலே அந்த வித்து இப்பொழுது அன்பாகி அந்த வித்து எங்கள் மூலமாக தொடர்கின்றது என்பதை காட்டுவது வழியடியோம் என்ற நிலை. ரொம்ப 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 அந்த வித்து எங்கேயோ யாரோ இன்று ஒருவர் நாம் திருவாசகத்துக்கு உள்ளே நம்ம இருக்கிறோம் திருவாசகத்தை சிந்திக்கிறோம் சொன்னா இது இப்பொழுது வந்தது அல்ல. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து, விருப்பு என்கின்ற வித்து இந்த பிறவில போட்டது கிடையாது, இது எங்கேயோ எப்பவோ போட்டது, விளைச்சல் இப்ப வருது. ஆக இந்த வித்து நாம் போடுகின்ற இந்த வித்து எங்கள் குடி முழுவதற்கும் இந்த வித்து எங்களுக்கு தொடரும். அதனாலதான் சொன்னார் வாழ்வர வாழ்வித்த மருந்து அது வம்பென பழுத்து என் குடி முழுதும் ஆண்டு, குடி முழுதும் ஆண்டுனர் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியம் பெருமானி, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சி கேளாய். நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளும் நிலைதான் வழியடியோம் என்ற நிலை, குடி முழுதும் ஆண்டனி. குடி முழுதும் ஆடுதல் என்பது திருவாசகத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு. நான் இங்கே திருவாசகம் இங்கே உட்கார்ந்து பாடுறேன்னு சொன்னா எங்கள் குடியானது இந்த திருவாசகம் மூலமாக வாழ்கின்றது என்கின்ற அந்த எண்ணத்தோடு நான் இந்த திருவாசகத்தை அப்படிப்பட்ட நூல் திருவாசகம் அது இப்பொழுது போட்ட விதை அல்ல என்பதை காட்டுவதற்கு ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோம். திருத்தலேனம் 11வது பதிகத்துல 15வது பாடல் அற்புதமாக கடல் பாடி வாழ்ந்த நிலையை குறிப்பார். என்பது தடம் கடலாக மாறும். அது பொய்கை என்பதாக சொல்லிட்டுதான் உள்ள போயிட்டு இருப்போம். ஆனால் பொய்கை என்பது கடைசியில பேரானந்தம் என்ற மாலா இன்பா இன்ப மாபெரும் கடலாக அது மாறும். இதுதான் தகவல். இந்த பொய்கை என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொய்கை உள்ள போன உடனேயே அந்த ஆனந்தத்தில் அழுந்தியவுடன் என்ன ஆகும்? பொய்கையாக இருந்த இடம் தடங்கடலாக மாறும். கடல் என்பது இங்கே ஆனந்தத்தை கடல் என்ற நிலையிலே பரமானந்த பழங்கடல் அதுவேயாக எதுவேயாக அதுவேயாக எதுவேயாக உள்ள போனது பொய்கை தானே. பொய்கையாக இருந்த நிலையானது தடம் கடலாக நின்ற நிலையில் அற்புதமாக மணிவாசக பெருமான் அப்படி காட்டிய இடத்திலே இந்த வார்கடலை நினைந்து பாடி பாடி கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான் செய்யா வெண்ணீற்றாடி செல்வா சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா செல்வா என்ற இந்த நிலைதான் பிடித்த பத்து முழுவதும் செல்வத்தை காட்டும். எந்த செல்வத்தை நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இது சிவபெருமான். செல்வமே சிவபெருமானே எங்கள் அருள்வதி செல்வமே சிவபெருமானே 37 முழுக்க செல்வத்தை காட்டும். இந்த செல்வமாக நிற்கக்கூடிய இந்த பெருமான் இந்த செல்வத்தை பிடிக்கள். எப்படிப்பட்ட செல்வம் இது என்பதாக சொன்னால் குறைவிலா நிறை கோதிலா அமுது. குறைவிலாத நிறைவாக இருக்கக்கூடிய செல்வம். மித்த செல்வம் எல்லாம் உங்ககிட்ட வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறமா பாய் பாய்னு சொல்லிட்டு போடும். இருந்த செல்வம் எங்க போச்சுன்னு தெரியும். ஆனால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய செல்வமாக விளங்குவது இந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவமாக இருக்கக்கூடிய செல்வம் என்பதை 37வது பதிகமாகிய திருப்ப பிடித்த பத்து முழுவதும் இதை சொல்லுகின்றார். அப்படி சொல்லி ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்து முடிந்தோம் எய்யாமற் காப்பாயினான். எய்யாமல் என்பது இதுவரையிலும் எனக்கு எத்தனையோ பிறவிகள் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லானின் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நான் பறந்தேன். அந்த இழைத்தேன் என்ற நிலை எனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு பிறவிக்கு என்னை கொண்டு போய் விட்டு விடாது என்ன ஆகும்னு சொன்னா இத்தனை பிறவியில நான் எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்து இருந்து இந்த புலன்களுக்கு அடிமையாக இருந்து இருந்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்பொழுது உன்னுடைய திருவடியிலே வந்து நான் சேர்ந்திருக்கின்றேன். உன்னுடைய அடியார் கூட்டத்தோடு நான் இணைந்திருக்கின்றேன். வழியடியார்களோடு இணைந்திருக்கின்றேன். அவர்கள் பாடுவதை நானும் பாடுகின்றேன். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதையே நானும் செய்கின்றேன். ஆகவே அவர்கள் எவ்வாறு உய்வார்களோ அந்த உய்யும் வகையெல்லாம் நாங்கள் கேட்டு ஒழிந்தோம். அப்படி நாங்கள் மேல்நிலைக்கு இப்பொழுது பக்குவ நிலைக்கு உன்னை அடைகின்ற நிலைக்கு உன்னுடைய திருவடியை வணங்குகின்ற நிலைக்கு வந்துட்டோம். இனியும் எங்களை இந்த மண்ணுலகமாகிய மாய வாழ்க்கையிலே இருக்க செய்ய என்னை மேலே உன்னிடத்திலே கூட்டி சென்று உன்னுடன் உன்னாக கலந்து விட செய். உன்னோடு கலந்து விட வேண்டும் என்கின்ற நிலையை வைப்பதுதான் எய்யாமல் காத்தல். அப்ப எய்யாமல் காத்தல் என்பதாக சொன்னால் இந்த உலக வாழ்க்கை போதும், இது மாய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை சாதிக்கும். அப்படி சாதிக்கின்ற நிலை ஒன்றும் இல்லை. இறைவனே உன்னுடைய திருவடியிலே சென்று சேருகின்ற நிலைதான் எங்களுக்கு முடிவான நிலை என்பதை காட்டுகிறதாக அமைந்தது. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டும். அப்ப இறைவனுடைய அந்த திருநாமத்தை இறைவனை எண்ணுகின்ற அந்த நிலை இறைவனை சென்று இந்த சிந்தையானது சேருகின்ற அந்த நிலையை இங்கே எய்யாமல் காப்பாய் எமையேடோ எம்பாவாய் என்பதாகிய நிலையிலே நிவாசக பெருமான் ஐயா வழியடியோம் என்கின்ற நிலையிலே இறைவனுடைய அந்த திருவடியை வாழ்த்துகின்ற முகமாக அவனுடைய திருவடியை பாடி 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 குடைந்து குடைந்து பாடுகின்ற பொழுது இந்த உள்ளத்திலே பெருமான் தோன்றுகின்ற பொழுது அவன் சேருகின்ற பொழுது எப்பொழுது இந்த பொய்கையாக இருந்த நிலையானது பரமானந்த பழங்கடலாக அது மாறி பேரின்ப அனுபவத்தை இந்த அழுத்தி ஆனந்தமாகிய இன்பத்திலே அது அழுத்தி இன்பமாகிய வடிவை நமக்கு அருள் செய்யும் என்பதை காட்டுகின்ற திருப்பாடல் இந்த பொய்கை வழிபாடு என்கின்ற நிலையிலே பொய்கையிலே சென்று நீராடுதல் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று நிலையை இங்கே வைத்ததற்கான காரணம் முதல்ல மூர்த்தியை வழிபடுகின்ற நிலை, இரண்டாவது தலம், மூன்றாவது தீர்த்தம். இது ரொம்ப மூன்றும் முக்கியமான நிலை. ஆக தீர்த்தம் என்கின்ற நிலையானது ஆர்த்த பிறவிய துயர்கிட நாம் ஆர்த்தாடும் கீர்த்தன் என்ற அடுத்த நிலையிலே அந்த கீர்த்தன் என்பது என்ன என்பதாக சொல்லுவார் என்பதாக அமைத்து நீந்தல் விண்ணப்பத்திலே 18வது திருப்பாடல் அற்புதமாக சிவாசக பெருமான் தன்னையே இறைவனுக்கு ஒப்படைத்தல் வேண்டும். சும்மா சொல்றதெல்லாம் இல்ல, எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கம்ப்ளீட் சரண்டர், இறைவனிடத்திலே முழுமையாக தன்னை ஒப்படைத்தல் என்பதுதான். பொய்கையில நீராடுகின்ற பொழுது அவன் கடலை பாடுகின்ற பொழுது நாம் வைக்க வேண்டிய வேண்டுகோள் என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அவனை பாடுவது, என்ன அவனை செய்வது, அவனுடைய கடல் எவ்வாறு பாடுவது என்பதாக சொன்னால் இந்த நீந்தல் விண்ணப்பம் 18வது திருப்பாடலிலே இதை அமைக்கின்றார் என்பதாக நிறைவான செய்தியாக சொல்லி நீந்தல் விண்ணப்பம் 6வது அதிகம் பாடலை மீண்டும் நாம் பாடி